characters in this. Tabade kathara yesu christu daavathirke mugubiyundagattum vaargali vaadapandale christmas christuvin parappai kurithu உலகத்தில் இருக்கிற அதிகமான மக்கள் நினைக்கிறார்கள் அல்லது கொண்டாடுகிறார்கள். 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரைக்கும் ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறதுன்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான். கர்த்தருடைய நாமத்தை பயப்படாட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு வாழ்கிறார், மட்டுமல்ல அவர் வரப்போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாட்டும். செய்திக்கு போறதுக்கு முதல் ஒரு வசனம் என் வருஷத்தில் வரும்படியால் அதை சொல்லி போல நம்புறேன். ஐ திங்க் 119வது சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார். எப்படி என்றால், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உங்களுடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடு அதன்படி நடப்பேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உங்களுடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதன்படி நடப்பேன்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே செயல்படாததற்கு, கிரியை செய்யாததற்கு ஒரு பிரதான காரணம் நம்முடைய உணர்வு கூர்வை மண்டி போகிறதாகும். உணர்வு மக்கி போய்விடுறது, மங்கி போடுவது. அப்படி உணர்வு கூர்வை மங்கி போகுமாக இருந்தால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே செயல்பட கிரியை செய்ய இடமில்லை. இதை குறித்து ரோமர் கெழுத நிருபம் 21வது அதிகாரம் இப்படியாய் சொல்றது. ரோமருக்கு நிருபம் 21வது அதிகாரம் இப்படியாய் சொல்றது, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். அங்கால சொல்லப்படுறது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்ட்டு. அந்த வசனம் ரொம்ப பயங்கரமானது. நன்றாக கவனிங்க, உணர்வில்லாத இருதயம், உணர்வில்லாத இருதயம் நாளடைவிலே அது இரண்டு போய், அதுக்கு பின்பாடு அதை உயிர்ப்பிக்கிறது என்றது இலகுவான காரியம் இல்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வசனத்தை குறித்து உணர்வற்றவர்களாக இருப்போமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக நன்மையாக இருக்காது, நமக்கும் செம்மையாக இருக்காது. ஆகவே நம்முடைய உணர்வு தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய we have to accept the word of God as the word of God. தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ளும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார் யோவான் 10:27 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தேவனால் பிறந்தன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய வசனத்தை கருத்தாக கேட்போம், கேட்கிற வார்த்தைக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவாவி என்றவர் நமக்குள்ளே கிரிய செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாகட்டும். சீக்கிரமாய் நாம் கடந்து சொல்வோம். மத்தேயு 2:2
ஹேரோது ராஜாவின் நாட்களில்
எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு 2:2 படி.
ஹேரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாத்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம்
என்றார்கள்.
ஹேரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாத்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள்.
கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் எருசலேமுக்கு என்றால், கிழக்கிலிருந்து அவருடைய நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ஏரோது ராஜாவுக்கு சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து வந்தவர்கள், தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் ஏரோது ராஜாவுக்கு சொன்ன வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். அருமையான தேவோட பிள்ளைகளே, இங்கே கிழக்கிலே ஒரு நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் எனக்கு ஒரு புரியம். நான் பல தடவை இதை குறித்து பேசியிருக்கிறேன். அது இந்த கிறிஸ்தின் பிறப்பை ஒட்டிய நாட்களில் அன்றைக்கு வந்து பார்த்தேன், எல்லாம் நட்சத்திரங்கள் பெருசு சிறுசுமாக பல நட்சத்திரங்கள், அது கிறிஸ்மஸ் காலத்தில் தான் வருது. சோ இன்னைக்கு Now, under Natchatram, the star, they are going to meditate the word of God under the title of the star today. Devade Vasaram, under Natchatram, can get the Talapale, now in the Dalile, Devade Vasarate, now, Kavadikaporum, Kadakulaporum, Kathodia Persadaravatik, Sotram. Arimana Devade Pulehle, under Yesu, Padakadaka Purandavodu. அவருடைய பிறப்பிலே பலர் சம்பந்தப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நட்சத்திரமும் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பிலே சம்பந்தப்பட்டதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நட்சத்திரங்களை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது பல குறிப்புகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே நான் இதை பார்த்து முடிவிலே ஒன்றை யோசிக்கிறேன். எல்லாமே அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, இயற்கைகள் அனைத்தும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நட்சத்திரம் பெரிய பங்கெடுத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே. சாஸ்திரிகள், அறிவாளிகள், அஸ்ட்ரோலஜர்ஸ், அதாவது வான சாஸ்திரிகள், அறிவு படைத்தவர்கள், அறிவாளிகள், சாஸ்திரிகள், இவர்களுக்கே வழிகாட்டுகிற அளவுக்கு அந்த நட்சத்திரம் செயல்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் பிறப்பிலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நட்சத்திரம் உயரத்திலே இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களை தேவன் அவ்வப்போது பயன்படுத்தியிருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே திபோராள் பாராக் அவர்களுடைய காலத்திலே, சிசேராவோடு நடந்த கானானியோடு நடந்த யுத்தத்திலே, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலே இருந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணினது என்று சொல்லி எழுதப்பட்டது. பாராக் கானானியரை ஜெயிக்கிறதுக்கு, தோற்கடிக்கிறதுக்கு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் தங்கள் ஸ்தானத்தில் இருந்து, தங்கள் அயனங்களில் இருந்து நட்சத்திரங்கள் சிசேராவுக்கு, அவருடைய படைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினது என்று சொல்லி நியாயாதிபதி புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமே ஆண்டவர், டென்டில் இருந்த ஆபிரகாமே ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, நட்சத்திரங்களை என்ன கூட உள்ளே இருந்தவனு வெளியில கூப்பிட்டு வானத்தை அண்ணாந்து வாரன்னு சொன்னார். அவன் பார்க்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாரு, இந்த நட்சத்திர வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை என்ன கூடுமா, உன்னால என்ன கூடுமானா எண்ணு அப்படின்னு. அதாவது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண முடியாது, எண்ண முடியாது. இன்று வரைக்கும், இன்று வரைக்கும் விஞ்ஞானமும் அறிவும் வளர்ந்து போய்விட்ட இந்த விஞ்ஞான உலகத்துக்கு இன்று வரைக்கும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி தொகை ஏற்ற முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளவும். அவ்வளவு திரளாக தேவன் வானத்தில் நட்சத்திரங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே விஞ்ஞானத்துக்கு ஒரு சவால் என்னவென்றால், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை இன்னும் அவர்களால், விஞ்ஞானத்தினாலே எண்ணி தொகையிட முடியவில்லை. ஆனால் 147 சங்கீதத்திலே 4 வசனம் இப்படியாய் சொல்கிறது. 147 சங்கீதம் 4 வசனத்தை சீக்கிரம் படிக்கிறீங்க. 147:4.
அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி,
நட்சத்திரங்களை எண்ணி
அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார்.
அந்த கவனிங்க, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை இதுவரை எண்ணி இந்த உலகத்தாலே, விஞ்ஞானத்தினாலே தொகையிட முடியல. ஆனால் இங்கே வசனம் சொல்றது 147 சங்கீதம் 4 வசனத்திலே, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் நம்முடைய தேவன் எண்ணி மட்டுமல்ல, அவர்களை அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறார். அப்ப வானத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களை எண்ணினது மாத்திரமில்லை, எண்ணியவர் வைத்திருக்கிறது மாத்திரமில்லை, அவைகளை பேர் சொல்லி அழைக்கிறார, பேரிட்டு அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் சர்வ வல்லம் உள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். ஆகவேதான் ஆபிரகாமச்சன், நீ வெளியே வாப்பா, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன கூடுமானா எண்ணு, இவ்வளவாய் இவ்வளவாய் உன் சந்ததி பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாயிரம் அப்படிங்க நட்சத்திரம் இது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்திகளை போறேன். இந்த ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறதுக்கு முதல், மனுஷனை உண்டாக்குறதுக்கு முதல், இந்த உலகத்துல மிருகங்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகள் இவைகளை உண்டாக்குறதுக்கு முதல் தேவன் தேவ தூதர்களை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதை நீங்கள் ஆதியாகமத்திலே பார்க்க முடியாது. அதை நீங்கள் யோபுவின் புஸ்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. 38 அதிகாரம் அதிலே 6-7 அப்படி
ஆராதங்கள் எதின் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் தேகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள்.
சோ நன்றாய் கவனியுங்க, நச்சா கவனியுங்க. இந்த இதுல ஒரு ஆச்சரியம், யோபுட அறிவு, வேத அறிவு எனக்கு உண்மையில பார்க்க புத்தகங்களை படிச்ச எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பழைய புத்தி எப்படி சொல்றார்கள், நியாயப்பண்ணமானத்துக்கு முந்தி எழுதப்பட்ட என்ன கவனிங்க, இங்க சொல்லப்படுது அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? கோனஸ்டோன். இது நமக்கு ஆச்சரியமாக, இந்த பூமியை அவர் அஸ்திவாரப்படுத்தும் பொழுது அதற்கு ஒரு மூளைக்கல்லை வைத்திருக்கிறார். கேன் இமேஜின் தட், இந்த பூமியை தேவன் அஸ்திவாரம் இடும் பொழுது அதற்கு ஒரு கோடிக்கல்லை, மூளைக்கல்லை அவர் வைத்திருக்கிறார். அதை அறிந்தவன் யார்? அதுக்கு பிறகு சொல்லப்படுறது அந்த கோடிக்கல்லை, மூளைக்கல்லை வைக்கும் பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி இருக்குது. எப்படி இருக்கு? ஆண்டவர் பூமிக்கு மூளைக்கல்லை வைக்கும் பொழுது, அப்ப பூமியை உண்டாக்குறதுக்கு முதல் என்ன கவனிங்க, நட்சத்திரங்களை தேவன் உண்டாக்கி இருக்கிறார், அவைகள் ஏகமாக பாடி இருக்கிறது. அண்மையிலே ஒரு செய்தியை பார்த்து நான் அதிர்ந்து போறேன். என்னோட விஞ்ஞான உலகம் சொல்லுகிறது நட்சத்திரங்கள் பாடுதான். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் பாடுது, சத்தம் போடுது, இசைக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார். இங்க வேதம் சொல்றது அவர் கோடிகளை வைத்த போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாக பாடினதாம். தேவன் செய்ய போகிறதை அறிந்த அந்த தேவ தூதர்கள் எல்லாரும் மட்டுமல்ல நட்சத்திரங்களும் ஏகமாய் பாடி இருக்கிறார்கள் சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாய் தேவன் நட்சத்திரங்களுக்கும் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 Corinthians 15 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்ததாக இருக்கிறது சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலே அநேக நட்சத்திரங்கள் உண்டு, அதுபோல பூமியிலேயும் சில நட்சத்திரங்கள் உண்டு. இன்னைக்கு நமக்கு தெரியுமே, நான் இப்படி சொல்லும் பொழுது நீங்க யோசிப்பீங்க இல்லையா, இன்னைக்கு ஃபுட்போலில் ஒருவர் சிறந்து விளங்கிட்டா உடனே என்ன சொல்லுவோம், அவன் ஃபுட்பால் ஸ்டார் அப்படின்ட்டு. சினிமாவில் ஒருதன் புகழ் பெற்று விளங்கினா உடனே அவன் சினிமா ஸ்டார் அப்படின்ட்டு. ஏன் அந்த ஸ்டாரை கொண்டு வராங்க? ஸ்டார் வந்து உயரத்தில் இருக்குது, எல்லோரும் அதை பார்க்க கூடியதாக இருக்கு. ஆகவே இவர்களும் புகழின் உச்சிக்கு போகும் பொழுது புகழின் உச்சிக்கு போகிற மனிதர்களுக்கு ஸ்டார் என்று மனிதர்கள் பெயரை வைக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகைக்கு முதல் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் விழும் என்று சொல்லப்படும். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் விழும், பூமியில் இருக்கிற நட்சத்திரங்களும் விழும். ஆனால் இஃப் யூ பிலீவ் வி ஆர் த ரியல் ஸ்டார் இன் கிரைஸ்ட், நாம தான் உண்மையான நட்சத்திரங்கள் இயேசுவுக்கு. விசுவாச ஒரு ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனம் படிக்கிறேன், தானியல் புத்தகத்தின், தானியல் புத்தகம் 12 அதிகாரம் 3 சீக்கிரம் படிக்கிறீங்களா? தானியல் 12 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசி கேட்போமே. படி.
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகர நீதிக்குட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களை போலவும்
என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என்ன செய்வார்கள், பிரகாசிப்பார். அவரோட அல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. ஆகவே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் ஒளி குன்றி போகும் என்று வேதம் சொன்னது. பூமியிலே நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுறவர்களும் அழிந்து போவார்கள், ஒளிந்து போவார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவோடு வாழுகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், அல்லேலூயா, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நட்சத்திரங்களை போல் என்ன செய்வார்களா, பிரகாசிப்பார்களா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தான் உண்மையான ஸ்டார், நீங்களும் நானும் தான் உண்மையான நட்சத்திரங்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்பட்டாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த நட்சத்திரத்தை குறித்து மூன்று குறிப்பு நான் சொல்லி சீக்கிரமாக முடிக்க பார்க்கிறேன். இந்த நட்சத்திரம் அதாவது கிறிஸ்துவுக்கு வழிகாட்டின சாஸ்திரிக கிறிஸ்துவை நோக்கி வழிகாட்டின சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டின நட்சத்திரத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இப்ப நட்சத்திரம் எங்க இருக்கிறது? உயரத்தில் இருக்கிறது. இப்ப நட்சத்திரத்திற்கு மூன்று குறிப்பு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் மட்டுமல்ல கை கொள்ள வேண்டியது. கற்றுக்கொள்றது அறிவு, கை கொள்றது வாழ்வு. So we have to practice. நாம தேவனுடைய வார்த்தைகளை அபியாசப்படுத்தணும். என்ன சொல்ல போனால் அறிவு நம்முடைய வாழ்வில அனுபவமாகும். நாம் எதை கற்றுக்கொள்கிறோமோ கற்றுக்கொள்கிற சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளாவிட்டால் எனக்கு அதனால பலன் இல்லை. ஆகவேதான் தீமோத்தேவுக்கு பவுல் எழுதுகிறாரு, நீ கற்று நிச்சயத்தை கொண்டவர்களிலே நிலைத்திரு அப்படின்னு. நீ கற்று நிச்சயத்தை கொண்ட கற்றுக்கொண்ட சத்தியங்களிலே நிலைத்திரு. கொஞ்ச காலம் மாத்திரம் பிடிச்சிட்டு அதை விட்டுறாத, அதுல நினைச்சிரு. முடிவு பர்யந்தம் புத்தி சொல்றாரு, புத்தி சொல்றாரு, அறிவுரை சொல்றாரு. இளம் ஊழியர் வளர வேண்டும், வாழ வேண்டும், தன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஆகவே நீ என்னிடத்திலே கற்றுக்கொண்டவைகளை கற்றுக்கொண்டவைகளை நிச்சயித்திருந்தால் அதிலே நிலைத்திரு. ஆகவே தேவனுடைய வசனங்களிலே, தேவனுடைய உபதேசத்திலே, தேவனுடைய வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு வாரம் நான் உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவ நிலைத்திருக்க காரியத்தை குறித்து நான் பேசினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாய் கவனிக்கொள்ளுங்க. நட்சத்திரம் கிறிஸ்துவை கிறிஸ்துவுக்கு நேராக வழிகாட்டின நட்சத்திரத்தை குறித்து மூன்று குறிப்புகளை நாம் பார்க்க போறோம். சீக்கிரமா அதைத்தான் நாம் பார்த்து நாம் முடிக்க போறோம். சோதரன் மத்தேயு இரண்டாம் அதிகாரத்தில் ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 9-10 வசனப்படி, இரண்டாம் அதிகாரத்துல 9-10 வசனப்படி,
ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் புள்ள இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம்
அடைந்தார். இப்ப நாம நட்சத்திரத்துல வர போறோம், அதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது நான் சொல்றது தயவு செய்து சிந்திங்க. நீங்க எல்லாம் அறிவு உள்ளவர்கிட்ட நம்ம என்ன கவனிங்க, நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் என்றால் நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? நட்சத்திரம் என்றால் பிரகாசிக்கணும். அதான் விளைவுகள். நட்சத்திரத்திற்கு முதல் சிறப்பு பிரகாசிக்கும். அப்ப ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்காவிட்டால் அந்த நட்சத்திரம் படைக்கப்பட்ட நோக்கத்தை, சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தையே இழந்துவிடும். ஆகவே ஆண்டவர் வானத்திலே பெரிய சுடரையும் சிறிய சுடரையும் வைத்து நட்சத்திரங்களையும் வைத்தால் அவர் அவைகள் வானத்திலே பிரகாசிக்க கடவுள்னு சொல்லி முதலாம் அதிகாரம் எல்லாடுங்க. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே 16-17 வசனம் படிங்க. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க.
தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவே ஆள சிறிய சுடரையும் ஆகிய இவ்விரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல்
அவைகள் பூமியில என்ன செய்யணுமா? பிரகாசிக்கிற. அப்ப பெரிய சுடராகிய சூரியனையும் சிறிய சுடராகிய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்து வானத்துல வைத்தது காலங்களையும் நேரங்களையும் அறிகிறதுக்கு மாத்திரமல்ல, அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்க வானத்துல வைத்தார். என்ன? அப்பவே நட்சத்திரத்தை ஆண்டவர் படைத்ததன் பிரதான நோக்கங்களிலே ஒன்று அவைகள் பிரகாசிக்கணும். சோ நட்சத்திரம் பிரகாசிக்காவிட்டால் அந்த நட்சத்திரம் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை இழந்து போய்விடும். இப்ப நான் சொல்லும் பொழுது ஒரு அளவுக்கு நீங்கள் ஆவிக்குரிய விதத்துல பகுத்தறிவிக்கு நான் நம்புறேன். ஏனென்றால் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி நாம வியாக்கியானம் பண்ணணும், பேசணும். நன்றாக அப்படிங்க, நன்றாக. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நட்சத்திரங்களாக இருப்போமாக இருந்தால், இருக்க வேண்டுமாக இருந்தால் நட்சத்திரம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். அது தேவனுக்கு மகிமையாக. அல்லேலூயா. நான் வாழுகிற ஒரே ஒரு வாழ்வுதான், மனுஷன் ஒரு தரம் மறிப்பதும் பிற்பாடு அவருக்கு நியாயத்தில் படைவதும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கு சொல்லி 9:27 நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவட பிள்ளைகள் நன்றாக கவனிங்க, நட்சத்திரமா இருந்தால் அது என்ன செய்யணும், பிரகாசிக்க வேண்டும். நாம் பிரகாசமுள்ள பிரகாசிக்கிற ஒரு வாழ்வு, அது எனக்காக அல்ல, என்னை மீட்டுக் கொண்ட ஆண்டவருக்கு, என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு, தன்னுடைய மகிமையை திறந்து மனுஷனாக இந்த பூமியில வந்த ஆண்டவருக்கு மகிமையாக. அன்றைக்கு யோசித்தேன், நம்ம ஆண்டவரை 4 விதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற அவருடைய பேரை எனக்கு யோசித்து பார்த்தேன். 1, தேவகுமார் இயேசு அழைக்கப்பட்டார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். 2, மனுஷகுமார் என்று அழைக்கப்பட்டார். அதை விளையாடுங்க, தேவகுமாரன், மனுஷகுமாரன், அப்புறம் தாவீதின் குமாரன், இன்னும் ஒன்று இருக்கு, மலையில இறக்கும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் போது இதான் என்ன சொல்றாரு இயேசுவை பார்த்து, திஸ் இஸ் மை பிலவட் சன், ஐ பிளீஸ் வித் யூ. அண்ட் நேசகுமார், தேவகுமாரன், மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன், 4 விதத்தில் அழைக்கப்படுறார். தேவகுமாரன் எப்பொழுது நேசகுமாரனான தெரியுமா, ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது. பப்ளிக் மினிஸ்டர் தேவகுமாரன் பிதாவினாலே நேசகுமாரன் என்று அழைக்கப்பட்டது எப்பொழுது தெரியுமோ, இயேசு ஞானஸ்தானம் எடுத்து இப்ப பிதாவின் சித்தத்துக்குள்ள வர்றார். 30 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாரு, மனுஷனாக இந்த பூமியில வாழ்ந்தாரு, மறிக்கும் வரைக்கும் மனுஷகுமாரனாகவே இருந்தாரு. ஆனால் 30வது வயதில் இப்ப பிதாவின் சித்தம் வந்தது, அனுப்பப்பட்ட நேரம் வந்தது, காலம் வந்தது. ஆகவே மனித குலத்தின் ரட்சிப்புக்கான ஊழியம், அவருடைய ஊழியம் ஆரம்பமாக போறது. ஆகவே ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அவர் ஞானஸ்தானம் பெற்றாரு. ஞானஸ்தானம் பெற்ற இயேசு உடனடியாக ஊழியத்துக்கு போகல, உடனடியாக வனாந்திரத்துக்கு போனார். என்னடா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவதற்காக. அருமையான தேவட பிள்ளைகளை நான் சொல்றது ரெண்டாவது கவனிங்க, நட்சத்திரம் என்றால் அது பிரகாசிக்கணும். கிறிஸ்துவுக்காக நட்சத்திரங்களாக நாம் இருக்கணுமாக இருந்தால் நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும், அது தேவனுக்கு மகிமையாக இருக்கணும். சரி, இப்போ ஆண்டவர் இயேசுவுக்காய் அல்லது தேவாதி தேவனுக்காய் உலகத்தில் பிரகாசித்த ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இயேசுவே சொல்றதை நாம பார்க்க கூடியதாக இருக்குது. அதை நான் வாசிப்போம். யோவான் 5:35 சீக்கிரம் படிங்க. யோவான் 5:35 இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை குறித்து அவரே சாட்சி சொல்கிறாரு. என்ன சாட்சி சொல்லியிருக்காரு, எந்த மனுஷன் என்பதை நாம் பார்ப்போமே. படிங்க 5:35 யோவான்.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள்.
திரும்ப படிங்க அந்த வசனத்தை, தயவு செய்து.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள்.
யாரை குறித்து இயேசு சொல்றாரு, யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் குறித்து கொடுக்கிற சாட்சியை பாருங்க. வாட் எ பியூட்டிஃபுல் விட்னஸ், நன்றாக கவனிங்க. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, என்ன கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. அப்ப பிரகாசிக்க வேணுமாக இருந்தா என்ன செய்யணும், எரியணும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, எரியாமல் பிரகாசிக்க முடியாது. ட்ரை பண்ணிப்பாங்க வேணுமெண்டா, ஆனால் எரியாமல் பிரகாசிக்கல. எரிகிற அனுபவம் நம்மை இழக்கிற அனுபவம். நம்ம நாட்டில் இங்கெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது, நம்ம நாட்டில் அந்த திரி வச்சு எரிக்கிற அந்த லாம்புகள், அந்த விளக்குகளை பார்த்தா அது பிரகாசம், என்ன எண்ணெயும் இருக்கணும், திரியும் இருக்கணும். அது ரெண்டும் இருக்கும் வரைக்கும் தான் பிரகாசிக்கும். அது திரி எரிஞ்சு 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 சாம்பலா போகுது, ஆனா வெளிச்சம் கொடுக்குது பாரு. இப்ப பிரகாசிக்கிற வாழ்க்கைன்றது எரிந்து எரிகிற விளக்குத்தான் பிரகாசிக்க முடியும். சோ தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் எரிகிற விளக்காக இருக்கணும். எரிகிற விளக்கு தான் பிரகாசிக்கிற விளக்காக இருக்கும். பிரகாசிக்கிற விளக்கு தான் கிறிஸ்துவுக்கு மகிமையாக வாழ முடியும் என்று சத்தியத்துப்படி கூட சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை நான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், கட்சிக்காக, கழகங்களுக்காக, தங்கள் கொண்ட கொள்கைகளுக்காக தங்கள் உயிரையும் கொடுத்து ஏராளம் பேர் சரித்திரத்தை நாம் பார்க்க முடியுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஜீவன் உள்ள தேவனுக்காய், நமக்காக சிலுவையில மறித்த தெய்வத்திற்காய், நம்மை வாழ வைக்க தன் சிலுவையில தன் ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்காக, ஆண்டவருக்காக வாழுகிற இந்த வாழ்விலே, இயேசுவுக்காக பிரகாசிக்க வேண்டிய இந்த வாழ்விலே நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும் என்று ஏசாயாவில் பார்க்கிறோம். எழும்பி பிரகாசி, எரிந்து பிரகாசி, எழும்பி பிரகாசி, தூசியை தட்டிவிட்டு எழும்பி எழும்பு, உன்னை மூடி இருக்கிற தூசி, உன்னை தடை செய்கிற தூசிகள், தடைகளை அகற்று, தட்டிவிடு, உதறிவிடு, உதறிவிடு, தட்டு, எழும்பு, ஓடு. இது தூங்க வேண்டிய காலம் அல்ல, இது தேவனை தேட வேண்டிய காலம், இது படுத்திருக்கிற காலம் அல்ல, இது கர்த்தருக்காக நாம செயல்படுகிற நேரம். இன்றைக்கே ரட்சணியினால் இப்பொழுதே அனுக்கிற காலம், இதுதான் அனுக்கிற காலம். நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு இந்த நாட்டில் என்ன தடை இருக்கிறது? இன்னைக்கு நாம் ஒருவேளை இந்தியாவில் கூட பல தடைகளை பார்க்கிறோம், பலருக்கு நடக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு நடக்கிற கொடுமைகளை கூட பார்க்கிறோம், அல்லது அரபு நாடுகளில் பார்க்க போறோம். ஆனா இந்த நாட்டிலே நமக்கு என்ன இருக்கு? அருமை. ஆகவே தூசியை தட்டிவிடு, எழுந்துரு, உதறு, கொஞ்ச நாள் போகட்டும், அல்லது இந்த காரியம் முடியட்டுக்கும், அல்லது இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செஞ்ச பிற்பாடு நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் சொல்லலாம். Don't put any condition to obey to the word of God, to obey to the will of God. This is the time to do something for the Lord, for the glory of God. தேவனுக்காக பிரகாசிக்கிறதுக்கு இதுதான் காலம், இதுதான் நேரம். உன் மாமிசத்துக்கு இடம் கொடுக்காதே, தேவனுடைய விருப்பத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவ ஆவியோட அறைகூவலுக்கு இடம் கொடு. Don't lose your time which is given by the Lord. தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை, நேரத்தை இழக்காதே. கடந்தவைகள் கடந்தவைகள் தான், அவைகளை நாம் திரும்பி எடுக்கவே முடியாது. ஒரு நாள் நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பேன். தேவனுடைய நான் செய்த கிரியைகள், அந்த வசனத்துக்கு படிங்களே. பிரசங்கி புத்தகம் 12 அதிகாரம் கடைசி 2 வசனங்களை சீக்கிரம் படிங்க.
காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும்,
அந்தரங்கமான ஒவ்வொரு காரியங்களையும்,
நன்மையானாலும் தீமையானாலும்,
குட் ஓ பேட், குட் ஓ ஈவ், நல்ல கவனிக்க, நன்மையானாலும் தீமையானாலும் அந்த மொழிபெயர்ப்பு, அந்த வேர்டு சரியானது இல்லைங்க. நடகவனி தேவன் நியாயத்தில் கொண்டு வர வேண்டியிருக்கு அல்லவா? அது சரியான மூல வாசியில் என்ன சொல்லுங்க? தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். ஆங்கிலம் வேண்டும்டா, ஆங்கில மொழி தெரிந்தவர்கள் அதை எடுத்து பார்க்கல. ஹி வில் பிரிங் எவ்ரி திங் இன் டு த ஜட்ஜ்மென்ட் சொல்லப்பட்டு. ஆகவே நாம் இந்த உலகத்தில் என்ன செய்தாலும், நன்மை செய்தாலும், தேவ பிள்ளைகளே கேளுங்க கேளுங்க, நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் தேவன் நியாய தீர்ப்பில் எல்லாவற்றையும் கொண்டு வருவார் என்று அந்த வேத வசனம் தெளிவாய் சொல்றது. ஆகவே என் செயல்களை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி வாழுகிறேன், நான் ஒரு நட்சத்திரம், கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க வேண்டியவன். நான் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதுக்கு இருக்கிற தடை என்ன? நான் முன்னேற முடியாமல் என்ன பின்னு கிழிக்கிற காரியங்கள் என்ன? நான் தேவனோடு நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்கு தடை என்ன? கர்த்தர் விரும்புகிற காரியங்களை என்ன செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என் மாமிசம் என்ன தடை செய்கிறதோ, அல்லது என் சொந்த விருப்பு பொறுப்புகள் என்னை தடுத்து நிறுத்துகிறதோ? நோ. ஒரே ஒரு வாழ்வு, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. என் மாமிசத்துக்கு நான் இடம் கொடுத்து நான் பின்னுக்கு போயிடக்கூடாது, அல்லது பின்வாங்கி போயிடக்கூடாது, அல்லது தளர்ந்து போயிடக்கூடாது. போராட்டங்கள் உண்டு, அது பல விதத்தில் நமக்கு வரும். எப்படியாவது நம்மை பின்னுக்கு தள்ள ஏதோ ஒரு விதத்தில் பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள், துன்பங்கள், அது நீதியின் படியிலோ வரலாம், அநீதியின் படியிலையும் வரலாம். ஆனால் எதுவும் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடாது. ஏனென்றால் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எரிந்து பிரகாசி, எழும்பி பிரகாசி. நாம் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதுக்கு நம்மை தடை செய்கிறது என்ன? நாம் எரிகிறதுக்கு தடை என்ன? நாம் எழும்புறதுக்கு தடை என்ன? தூசியை தட்டாமல் நாம் எழும்ப முடியாது, எரியாமல் நாம் பிரகாசிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகனை பாருங்கள். இயேசுராவை எரிந்து தன்னை இழந்து ஊழியம் செய்தார், தன்னை கொடுத்து ஊழியம் செய்தார். ஆதாயத்துக்கு அல்ல, அல்லது மனுஷ புகழ்ச்சிக்கு அல்ல, அல்லது மனித செல்வாக்கு அல்ல, அல்லது உலக காரியங்களுக்காக அல்ல. அவன் தன்னை இழந்து, தன்னை கொடுத்து, தன்னை அழைத்தவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய வார்த்தையாக சத்தமாக தொனித்து வீட்டில் தன் தலைவருக்காக தன் தலையும் கொடுத்தான் பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்கிற நட்சத்திரம் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசித்தான். அடுத்த காரியம் என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்க அடிப்படை காரணம் என்ன? மார்க்கு 6:20 சீக்கிரம் படிக்கிறீங்களா? 6:20 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கம்மா, ஐயா எடுத்துக்கொள்ளுங்க. 6:20.
ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை
கேட்டான். ஏனென்றால் ஏரோது பயந்தான், ராஜா பயந்தான். ஏன் தெரியுமா? அவன் பரிசுத்தவா. எனக்கு இதை படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. அவன் பெரிய அதிகாரி இல்ல, அல்லது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவனும் அல்ல, உலக பிரகாரமாக பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இல்ல. அவன் பரிசுத்தமாக நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்பதை கண்டு அறிந்து ராஜா அவனுக்கு பயந்திருக்கிறான். பாருங்க, ராஜா பயப்படுகிற அளவுக்கு அவன் பரிசுத்த வாழ்வு. எனக்கு அவனுங்க தேவனுக்கு முன்பாக நான் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, நாம் யோவான் ஸ்நானகனை போல நாம் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற விளக்காக அல்லது கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ. நீ உள்ள பரிசுத்த வாழ்வை இழ, நான் பரிசுத்த வாழ்வை இழந்தேனாக இருந்தா, என்னதான் கத்தினாலும் சரி, என்னதான் எனக்கு அறிவு இருந்தாலும் சரி, என்னதான் எனக்கு அனுபவம் இருந்தாலும் சரி, என்னதான் எனக்கு காரியங்கள் தெரிந்திருந்தாலும் சரி, பரிசுத்த வாழ்வு, பரிசுத்தத்தை ஒரு மனிதன் இழப்பானாக இருந்தால் அவன் கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்கவே முடியாது என்று சத்தியம் இப்படி நான் உங்களுக்கு அறிந்து சொல்லுவேன். நான் வாழுகிற உலகம் பாவ நிறைந்த, எங்க பார்த்தாலும் பாவங்களும் பரிசுத்தக்குற டிவியை தட்டினா அப்பா கண்டி. இதுதான் அடிக்கடி நான் சொல்றேன், இந்த தம் பிள்ளைகள் வாழிய பிள்ளைகள் அம்மா ஐயா இந்த கண்டிகளை, ஐயோ அசுத்தங்கள், அருவறுப்புகள், ஆண்டவருக்கு ஆகாத காரியங்கள், வாலிப இச்சைகளை தூண்டு விடுகிற காரியங்கள், அவங்களுக்கு என்ன பிசின வியாபாரம்? ஆனால் ஜனங்கள் வாலிய பிள்ளைகள் கெட்டு போறார்கள், அழிந்து போறார்கள். ஆகவே விஞ்ஞானம் நல்லதா கெட்டதா என்னொரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்பாக வைத்தா, நீங்க ஒவ்வொரு ஒரு பதில். விஞ்ஞானம் நல்லதா கெட்டதா? அதுக்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா? விஞ்ஞானம் நல்லதா கெட்டதா என்பது அதை நாம பாவிக்கிறது பொறுத்தாரு. ஆகவே நன்மையான காரியங்களை, சரியான காரியங்களை நாம எடுத்துக்கொள்ளணும், மிகுதியானவர்களை நாம விட்டுடணும். அப்படி இல்லைன்னா நாம ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாது. பரிசுத்த வாழ்வு வரும் பகற்கனவாக போயிடக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நான் செய்கிற ஆராதனை, நான் பாடுகிற பாடல், நான் செய்கிற சோத்திர பலிகளிடம் வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவனுக்கு மகிமையும் பிரியமாக இருக்கணுமாக இருந்தால் என் வாழ்வு அதுக்கு ஏற்றபடி இருக்கணும். பாருங்க, பரிசுத்த குலச்சலோடு அலங்கோலங்கள், அருவறுப்புகள், அசுத்தங்கள், அலங்கோலங்கள் இவைகளோடு தேவனை என்னதான் நான் அழகாக பாடினாலும் அது மேலே போகாது, தேவனது அங்கீகரிக்குமா? ஆகவேதான் ரொம்ப பணிதண்டு ஒன்று சொல்றது, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்க இடத்துல பார்க்க மாட்டீங்க பைபிள்ல புத்தி உள்ள ஆராதனை இங்க மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரீரங்களை, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. நான் உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றேன், கேளுங்க 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 கேளுங்க. உங்களுடைய அன்றாட ஜபங்களிலே, உங்களுடைய அன்றாட நீங்க ஜபம் பண்ணும் பொழுது உங்கள் சரீரங்களை தேவனுக்கு படையுங்க, பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்க. நான் அப்படித்தான் செய்யறேன். ஏன்னா நான் வாழுகிற உலகம் பரிசுத்த உலகம், பரலோகத்தை நாம வாழையில எங்க பார்த்தாலும் பாவங்க. நிக்கிறவன் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதாக இருக்க கடவுள். ஆகவே ஓனாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புறேன். தனியுடன் அருமையான தேவட பிள்ளை நன்றே கவனிங்க. நான் வாழுகிற உலகம் அநீதி நிறைந்த உலகம், அசுத்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், பரிசுத்த குலைச்சைகள். சோ இதன் மத்தியில வாழுகிற நாம் அடி உங்கள் தனி ஜெபத்தில் அவ்வப்போது உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்த ஜீவப்படியா ஒப்பு கொடு. ஆண்டவர் என் கண்களை ஒப்பு கொடு, என் வாயை ஒப்பு கொடுங்க, என் கைகளை என் இதயத்தை ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. கீப் இட் ஆன், தொடர்ந்து ஜெபம் பண்ணு. உங்க அந்த அவ்வப்போது சில குறிப்புகள் உங்களுக்கு சொல்றது என்ன, நீங்கள் அப்படி செய்யணும் என்ற ஒரு ஒரு நப்பாசு. இட் இஸ் நாட் தப்பாசு. எனக்கு அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்த ஜீவப்படியாக நாம் ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணி. அப்படிதான் நாம் செய்கிற ஆராதனை தேவனுக்கு மகிமையாக இருக்கும், பிரியமா இருக்கும். அப்படிதான் நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்க, ஆண்டவரை புகழுகிற இந்த வாய், இந்த நாம் கண்டதையெல்லாம் நான் கதைச்சு போட்டு எப்படி என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்காதே, மனசாட்சி மணிங்கிடக்கூடாது பாரு. அதன் அப்ப சொன்ன நம்ம உணர்வு கூர்வை மங்கி போயிடக்கூடாது பாரு. அவர் குறிப்பு சொல்ற கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கு, தேவனோடு நெருங்கி நடக்கிற மனுஷனுக்கு சிறிய பிழையும் பெருசு போல தோணும். ஏன்னா அவனுக்கு உணர்வு இருக்கு. ஆனா உணர்வு கூர்வு மங்கி போனவனுக்கு என்னதான் பெரிய தப்பு பண்ணினாலும் அது ஒரு பெரிய தப்பு போலே தெரியாது. உணர்வு வங்கி போச்சு. தெரியுமா, உணர்வில்லாத இருதயங்கள் இருள் அடைந்தது, பிற்பாடு அவைகளை புதுப்பிக்கிறது என்றது. இதெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு பயம், எனக்கு பயம், கடவுக்கு சொல்ற பயமா இருக்கு. வசனத்துக்கு நடுங்கிற நோக்கி ஆண்டு போய் சொல்லுவாரோ, அப்படியாக இருப்பதா. ஏற்கனவே நாம் எல்லாரும் தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஜீவ புத்தகத்தோட பெயர் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்த விசேஷத்தின் கடைசி பகுதிகளை வாசித்து வாசித்து 22-22 அதிகாரத்துக்குள்ள போனீங்கன்னா, வேதத்துல முதல் ரெண்டு பகுதியிலையும் பிசாசு இல்லை, அதுபோல அதுபோல வேதத்துல கடைசி ரெண்டு பக்கத்திலையும் பிசாசு இல்லை. கவனிங்க, இப்ப நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசன் மரணம் அடைந்த சிறிய பெரியர் எல்லாரும் எழும்புறாங்க. சமுத்திரம் தன்னிடத்திலிருந்து ஒப்பு கொடுக்குது, மரணமும் பாதாளமும் தங்கிடத்திலிருந்தவர்களை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறது. என்ன தெரியுமோ, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிற்பாடுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. இங்க ஒரு குறிப்பை நான் சொல்றேன், கவனிங்க, கவனிங்க. இந்த கடைசி நியாய தீர்ப்பின் போது, கடைசி நியாய தீர்ப்பின் போது, அப்பொழுதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போதுதான் கிறிஸ்துவுக்கு வெளியிலே துன்மார்க்கமாக ஜீவித்து பாவத்தில் ஜீவித்து மறித்த அவவிசுவாசிகள் அனைவரும், மறித்த அத்தனை பேரும், உலக தோற்றம் முதல் அத்தனை பேரும், மறித்த அத்தனை பேரும் உயிரோடு எழும்புவார்கள். சொல்ல வர காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்களும் உயிரோடு எழும்புவார்கள், கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களும் பாவத்தில் புரண்டு பாவத்தில் மறிக்கிறவர்களும் உயிர் தெழுவார்கள். ஆனா கவனிங்க, நன்றாக கவனி, கவனி வித்தியாசத்தை சொல்றேன், கவனி. கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிறவர்கள் ரகசியவர்கள், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உயிர்த்தெழுவார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு வெளியே அவவிசுவாசிகள் உயிர்த்தெழுவே மாட்டார்கள். மனதில் வச்சுக்கொள்ள, 1000 வருஷ அரசாட்சிக்கு முதல் ரகசிய வருகை இருக்கு. அந்த ரகசிய வருகையிலே கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிறவர்கள் உயிரோடு எழும்பார், அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். ஆகவே ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், உயிரோடு இருந்து கிறிஸ்துவோடு வாழ்றவர்கள் அவர்கள் பறந்து போவார்கள். சோ நன்ன, ஆனால் அந்த நேரத்திலே அவவிசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளே வெளியிலே மறிக்கிற துன்மார்க்கர் உயிர்த்தெழவே மாட்டார். அந்த 1000 வருஷமும் அவர்கள் மறித்தபடிதான் இருப்பார். பட் 1000 வருஷம் முடிந்த பிற்பாடுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வருது. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல தான் கிறிஸ்துவுக்கு வெளியே ரட்சிக்கப்படாமல் பாவத்தில் மரித்தவர்கள் அப்பொழுதுதான் உயிர்த்தெழுவார்கள். சமுத்திரத்தில் மரித்தவர்களும் சமுத்திரம் ஒப்புக் கொடுக்கிறார், பாதாளமும் மரணமும் அவர்களை தங்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். எதற்கு தெரியுமோ, அவனவன் தன் தன் கிரியைக்கு ஏற்ற பலனை அடைய அந்த நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்பு முடிய அந்த இடத்துல சொல்லப்படுறது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதா, படிக்க பயமா இருக்குது. அதுக்கு பிற்பாடு சொல்லப்படுறது ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டதா. அந்த அப்படிங்க அப்ப ஜீவ புத்தகத்தை விட வேறு புத்தகம் இருக்கிறது உண்மை இல்லையா? ஆகவே புத்தகங்கள் திறக்கப்பட்டது, பிற்பாடு ஜீவ புத்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் எல்லாரும் அக்னி கடலில் என்ன செய்ய தள்ளப்பட்டார். இதுக்கு தான் இரண்டாம் மரணம் என்று பெயர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. திங்க் வாட் ஐ அம் சேயிங். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிறவனுக்கு இரண்டாவது மரணம் கிடையாது. அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். சபை எடுத்துக் கொள்ளும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் பறந்து போவார்கள். அதற்கு முதல் மறித்தவர்கள் தங்கள் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவோடு 1000 வருஷம் மரச்சாட்சி செய்வார்கள். அதுக்கு பின்பாடு வெள்ள சிங்காசன நியாயத்தீர்ப்பு, கடைசி நியாயத்தீர்ப்பு. இதில் தான் துன்மார்க்கர் எல்லாரும் சமுத்திரத்திலே மறித்தவர்களும் எழும்புவார்கள். அல்லது பூமியிலே மறுத்தவர்கள் மரணமும் பாதாளமும் தங்கத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். அவரவர் தன் தன் கிரியை கேட்டு ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுறான். இரண்டாம் மரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுது. சில நேரத்தில் இருந்து யோசிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்றது என்ன தெரியுப்பா, பேசியது சொல்லப்படுறது உலக தோட்டம் முதல் அவர் நம்ம தெரிந்து கொண்டார். ஐயா அம்மா கேன யோசிப்பியா, யோசித்துப்பா. அதாவது நாம் பிறக்கிறதுக்கு முன்னே அவர் என்ன தெரிந்து கொண்டார். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நாம் நீ பிறக்கிறதுக்கு முதல், நாம் பிறக்கிறதுக்கு முதலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நேரம் வந்தபோது நமக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. நம்முடைய கண்களை கத்த திறந்தார், நம்மை ரட்சித்தாரு. நம்ம ரட்சித்த அந்த நாளிலே நம்முடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுது. நல்லா விளைய கொள்ளுங்க, நன்றா விளைய கொள்ளுங்க. எந்த பிசாசானாலும் அந்த ஜீவ புத்தகத்திலிருந்து உங்கள் பேரை, நம்முடைய பேரை கிறுக்கவே முடியாது. ஆனால் நாம அந்த புத்தகத்திலிருந்து வெளியில் வர முடியும். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ரட்சிப்பு நிறைவேற நாம் முயற்சி செய்யணும், பாடுபடணும். இனியில் என்ற ஒரு நன்மை நாம அடைய போகிறோம், நித்திய ஜீவனை அனுபவிக்க போறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறோம். ஆகவே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் அது நெருக்கமாக இருக்கிறது. அதன் வழியாக பிரவேசிக்கிற சிலர் இன்னைக்கு உலகத்தின் வழி விசாலமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கூட உலகத்தின் வழி விசாலமாக இருக்குதே, அதன் வழியாக போன நலமாக இருக்குமே, இலகுவாக இருக்கும் என்று எண்ணுகிறார்களோ. ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போற வழி அது இடுக்கவும் நெருக்கமாக இருக்கு, அதன் வழியாக போகிற சிலர். ஆகவே அந்த சிலருக்குள்ளே நீயும் நானும் இருக்க கத்த நமக்கு கிருபை தருவாராக. பிரகாசி நட்சத்திரமே, நீ பிரகாசி, எழும்பி பிரகாசி, எரிந்து பிரகாசி. இது உனக்கு தேவன் தந்திருக்கிற காலம், இது உனக்கு தேவன் தந்திருக்கிற சந்தர்ப்பம், இது உனக்கு தேவன் தந்திருக்கிற வாய்ப்பு, இது உனக்கு தந்திருக்கிற காலம். ஆகவே தூங்காதே, தூங்காதே, எழும்பு பிரகாசி. தட்டிவிட தூசிகளே, உதறிவிட உதற வேண்டியவர்களே. வெளித்தா தீவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி கப்பல் பிரயாணம் தெரியவில்லை. அப்போஸ்தலனுடைய 27 பதிவு பார்க்கிறார். கப்பல் உடைஞ்சு போச்சு, கரையில தட்டிருக்கு, எல்லாரும் தப்பி போயிட்டாங்க. அது மழை காலமாக இருந்தபடியா குளிருக்காக என்ன செஞ்சாங்க, விறகு போட்டு கொளுத்தி குளிர் காஞ்சிருக்காங்க. அவ பவுல் என்ன செய்யறாரு, ஒரு விறகு எடுத்து போடுறார். அந்த சரியான அந்த டைம்ல பார்த்தா ஒரு விஷப்பூச்சி, ஒரு பாம்பு அவருடைய கையில கவ்விக்கோள் கையை பிடிக்கிறாரு. உங்களுக்கு விளைய கூட சொல்றேன், தூக்கி கையை பிடிக்கிறாரு. அந்த விஷப்பாம்பு அவருடைய கையில தொங்குது கிடந்து, கடிச்ச பூச்சி, கடிச்ச பாம்பு விடையில கடிக்கடியும் இருக்கு, விடமாட்டேன் மரணத்தின் பாம்பு, விஷப்பாம்பு. அது கடிச்சால் தப்பவே மாட்டார்கள். அந்த தீவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அந்த தீவில் இருக்கிற எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவன் மரணத்துக்கு தப்பி வந்தும் பழியானது உடையில பாருங்க, அதான் அங்க விஷ பூச்சி தொங்குது கையில பாரு. கொஞ்ச நேரத்தில் இவன் மயங்கி செத்து போடுவா என்று சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா காரியம் வேறு விதமா. அவன் என்ன செஞ்சா, படி வந்து எனக்கு சொந்த விசுவாச நரம்புகளை முறுக்கட்டுறது போல இருக்கு. அல்லேலூயா. என்ன செஞ்சா தெரியுமோ, அது விஷ பூச்சி அவனுக்கு டசன் கேர். சோதர அல்லேலூயா. அது என்ன செஞ்சான, தீயில உதறி விட்டான். போ விஷப்பூச்சியே, நீ எனக்குள்ளே கிரிய செய்ய முடியாது, நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். உதறி விட்டான் பாருங்க. இது ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம வியாக்கியனப்படுத்தினா கேளுங்க, என்ன கரிமானவர்களே, நம்மை கெடுக்கிற விஷப்பூச்சிகளை உதற வேண்டிய உதறி தள்ளியே ஆக வேண்டும். அதை வச்சிருக்காதீங்க, அது கடிச்சிட்டே இருக்குமா இருந்தால் விஷம் ஏறும் பிறகு முடிவு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உதற வேண்டியவர்களை உதறு, விட வேண்டியவர்களை விடு, அகற்ற வேண்டியவர்களை அகற்று, ஓடு, எழும்பு. This is the time to shine for Christ. நட்சத்திரம் பிரகாசிக்கிறதுக்காக நட்சத்திரத்தை படைச்சார். என்ன அவர் நட்சத்திரத்தை அவருக்காக பிரகாசிக்கிறது. பரிசுத்த வாழ்வை ஒரு மனுஷன் இழப்பானாக இருந்தா அவன் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பரிசுத்தத்தை காத்துக. தேவன் சிநே கத்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நாமளும் சிநேகிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் 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 உள்ளவன் இன்னும் 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 பரிசுத்தமாகட்டும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ ஹேவ் டு கோ அப், நாட் டவுன். டோன்ட் கெட் டவுன். பரிசுத்த வாழ்விலே நான் காலம் போக 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 வருஷம் போக போக பரிசுத்த வாழ்வில் நான் படிப்படியாய் படிப்படியாய் இன்னும் ஏறி ஏறி வேலை போட தேவனுடைய கிறிஸ்துவின் சாயலாக நான் மாறணும். குறிப்பு சொல்றேன், பரிசுத்த வாழ்வு நம்முடைய புத்தியில பார்த்தால் நமக்கு அது பெரிய கடினமாக தோணும். அதனால் தேவனோடு நாம இணைந்து விட்டார், கத்தரோடு இசைந்திருக்க ஒரு ஒரே ஆவியார். அழகவனி, எந்த அளவுக்கு நாம தேவனோடு நெருங்குறோமோ, நெருங்கு 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 அவருடைய சாய் நமக்குள்ள வரும். தேவனோடு அக்கியோடு கிறிஸ்துவோடு உனக்கு நேரம் இருக்கல, உன்னுடைய 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 வேலைக்கு போற நேரத்தை வரும், மற்ற நேரத்தை நீ எப்படி செலவழிக்கிற? வேலை இல்லாட்டா உன் நேரத்தை நீ எப்படி செலவழிக்கிற? உன்னுடைய எதிர்காலம் என்ன? தேவனோடு நீ நெருங்கி இருக்கிற நெருக்கம் என்ன? எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக நான் ஷைன் பண்ணணும், பிரகாசிக்கணும், எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி வாழணும், ஐக்கியம் வாழணும். அப்ப தேவனோடு நெருங்கு, செபத்தில மண்டாட்டில ஸ்தோத்திரத்தில துதியில வேதத்தை நேசித்து வாசித்து யோசித்து தேவனோடு நாம நெருங்க 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 தேவ சாயல் நமக்குள்ளவர். உலகத்தை நெருங்க நெருங்க உலகத்துக்குள்ளே போக 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 உலகத்தின் சாயல் நமக்குள்ளேதான் வந்துட்டே இருக்கு. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். மனதில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களால உங்களை பரிசுத்தப்படுத்தவே முடியாது, என்னால என்ன எனக்கு இது எல்லாம் தெரியும், ஒரிஜினல் சுபாவம். ஆகவே நம்முடைய பிறவி குணம் இருக்குது பாருங்க, நம்முடைய ஒரிஜினல் சுபாவம். அதுக்காக விளங்குறதுக்காக சொல்றேன், நம்முடைய ஒரிஜினல் சுபாவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆகவே இந்த சுபாவங்கள் உதரப்படுவது எங்க அக்னியில உதறு கவியதை பிடிச்சிட்டு இருக்குது, விஷம் ஏறுறதுக்கு முதல் உதறு. கத்தருக்கு பரிசுத்தம், தேவஜனம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா. பிரபு சொன்ன ஒரு குறிப்பு சொல்ற வேண்டும், என்ன தெரியுமா? கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒன்று, நம்மை நாம பரிசுத்தமாக்க முடியாது, ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ள ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், அப்போது நான் அசுத்தமா என்னை சுத்தமாக்க, அப்போது உறைந்த மலையிலும் மென்மையாகும். அட 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 அட, ஏன்னா ஏற்கனவே நாம அம்மாவாசையா இருக்கிறோம். எங்க எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கோம் இல்லையா, அந்தகாரமாகவே இருந்த நான் விளங்குறது அம்மாவாசையா இருக்கும். இந்த வாலி பிள்ளைகளுக்கு இதுதான் விளங்கு முத்துறது. அல்ல கணிங்க, அமாவாசை இருட்டாகவே இருந்தோம், இருட்டில இருந்தோம் என்றல்ல, இருட்டில இருக்கிறதுக்கும் இருளாகவே இருக்கிறதுக்கும் வித்தியாசம். உழைக்கணும், நாம இருளாகவே இருந்தோம்.
ஆனால் கிறிஸ்து தம்மை வெளிச்சமாக மாற்றி அவர் வேத சொல்றது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து வந்தாங்க. பரிசுத்தம் கத்தாவே எனக்கு உதவி செய்ய ஒரு காரியம் சொல்ல சொல்றேன். கவனிங்க கவனிங்க, பரிசுத்தம் என்கின்றது தயவு செய்து இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் தெரியும். நான் பிறகு எனக்கு கத்தர் எனக்கு கற்று தந்தவே கடவுளுக்கு மகிமையா சொல்ல அதான் நான் இன்னும் தப்பி பிழைச்சிருக்கேன், இல்லாட எங்கேயும் ஒதுக்கப்பட்டிருப்பேன். கடவுளுக்கும் மகிமை கத்தருக்கும் மகிமை உண்டா அந்த சோதனைகளுக்கு சொல்ல கேளுங்க. பரிசுத்த வாழ்வு எங்க ஆரம்பமாகுதுண்டா மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலே சிந்தனைகளில் இருந்துதான் பரிசுத்த வாழ்வு ஆரம்பமா. அதான் வேர் வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் கவனிங்க. இருதயத்தில் வருகிற சிந்தனைகள் யோசனைகள் எண்ணங்கள் ஏன் தெரியுமா? தேவன் அங்கதான் கிடைப்பட அதே நேரத்தில் பிசாசு அங்கதான் விதைக்கிறான். உயிரோடு தான் இருக்கிறேன், அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இதயத்திலே சத்துரு தகாதவைகளை விதைக்கிறார், தகாத சிந்தனைகளை போடுகிறார், தகாத எண்ணங்களை போடுகிறார். அந்த எண்ணங்கள் ஒரு கருவாகி உருவாகி நாம வார்த்தைகளாலும் செய்களாலும் பெற்றெடுக்கிறோம். அல்லது இச்சை பூரணமாகும் பொழுது பாவத்தை பிறக்கும், பாவம் பாவ பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறவிக்கும். யாக்கோபுல வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சொல்றேன் கேளுங்க. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள். ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ள கேட்க என்னவென்றால் பரிசுத்த வாழ்வு. பரிசுத்த வாழ்வு நம்முடைய இருதயத்தின் சிந்தனை யோசனையில் இருந்து ஆரம்பமாக அவைதான் நீதி மொழியவா. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே, என்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ நான் அப்படியே இருக்கிறேன். என் இருதயத்தில் நல்ல நினைவுகள் நல்ல சிந்தனைகள் நல்ல நோக்கம் இருக்குமா இருந்தால் என் செயல்கள் சுத்தமாக இருக்கும், நன்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். என் இருதயத்தின் நினைவுகள் சிந்தனைகள் சுத்தமாக இருக்குமாக இருந்தால் என் வாயின் வார்த்தைகளில் சுத்தம் இருக்கும், நன்மை இருக்கும். அனுப்புனர் நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசும்? விரியம் பாம்பு குட்டிகளே, பெரிய பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்கள் எப்படி படிக்கும் பொழுது சிரிக்கிறதும் அழுகிறதும் யோசி கடவுளே டைரக்டா சொன்னாரு. வீரியம் பாம்பு குட்டி பாருங்க, கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினோம் யார்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள வகை தேடாதீர்கள். தேவன் இந்த கல்லுக்கண்ணால பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக, கல்லுகளினால பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர். நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்க இயேசு உயிரோடு இருக்கிறார், வாழுகிறார். வாழுகிற தெய்வம், வரப்போகிற தெய்வம் என்பது நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையினாலே வாழ்ந்து பிரகாசிக்க வேண்டிய காலம் இது. ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியிலே, பாவிகள் மத்தியிலே ஆண்டவருக்காய் கிறிஸ்துவுக்காய் பரிசுத்தமாய் தேவஜனமே, ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு சேர்ந்து கண்ட வார்த்தைகளை கதைக்காதீங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு அதிகமாக ஐக்கியத்தை வச்சு கொள்ளாதீங்க. அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. துன்மார்க்கோடு ஆலோசனை படி நடவாத, பாவியிடப்படி நில்லாத, பரியாசக்கார உட்காராதே, நடவாத நில்லாத உட்காராத, நடவாத நில்லாத உட்காராதே. இட் இஸ் நாட் யுவர் பிளேஸ் பிகாஸ் யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காய் பிரகாசித்த மனிதன் யோவான்ச்சினார். பரிசுத்தமா கரை இல்லாதவன் சொன்ன என் ஊழியத்துக்கு முதல்ல இந்த வாழ்க்கையில் பிரியமா இருக்க உங்களோட ஊழியத்தில் பார்க்க உங்களோட வாழ்க்கையில் த காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் லைஃப் தேன் யுவர் மினிஸ்ட்ரி. வாட் யூ டூ தட் இஸ் நெக்ஸ்ட். த லைஃப் இஸ் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அருமையான தேவடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையை நான் கோணலாக வச்சுக்கொண்டு ஆண்டவருக்கு நான் என்னத்தை செஞ்சேன், என்னத்தை செஞ்சேன். ஆண்டவரே, கோடநாடுவுகளை நேராக்க, கரடமுற நாடுவுகளை சொப்பன. பரிசுத்த வாழ்வு நம்முடைய இருதயத்தின் நினைவிலிருந்து ஆரம்பமாகிறது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கட்டுப்படுத்து, உன் இருதயத்தின் நினைவுகளை சரிப்படுத்து, உன் எண்ணங்களை சரிப்படுத்து. ஏன் தெரியுமோ, அப்ப நாம வாசித்தோம் இல்லையா அந்த பிரசங்கிப்புத்த, அந்தரங்கமான எல்லாவற்றையும் தேவன் நியாய தீர்ப்புல கொண்டு வருவாரா? அவையுடைய சிந்தனைகள், என் நினைவுகள் மற்றவர்களுக்கு தெரியாத அந்தரங்கத்தில் இருக்குது. ஆனா அவைகள் வார்த்தைகளாக செயல்களாக வெளியே வரும்பொழுதுதான் மற்றவர்கள் கண்டுபிடிப்பார்கள். பிசாசம் அப்பதான் கண்டுபிடிப்பான். அவனுக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்க தெரியாத ஏமாளி பாருங்க, அவனுக்கு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கதான் அறிய முடியாது. அவை நம்முடைய இருதயத்தில் இருக்க காரியங்கள் வார்த்தைகளாக செயல்களாக வெளியில வரும்பொழுதுதான் அவங்க அவைதான் காயினா ஆவேலா எப்படி தெரியும்? காணிக்க கொடுக்க நேரம் வரும்பொழுது அட்டா காயின் நம்மாள்னு கண்டுபிடிச்சான் பாரு. அதுபோல அவரை செயல்படுத்தி மர்டரர், கொலகார். அருமையான தேவடைய பிள்ளைகளே, பரிசுத்தர் நினைவுகளே, எண்ணங்களே, நினைக்கிற சிந்தனைக்கு நினைவுகளே, கத்தாவே கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய். தகாதவுகளை நான் சிந்திக்க கூடாது, தகாதவுகளை பேசக்கூடாது, தகாத காரியங்களை செய்யக்கூடாது, தகாத அக்கியங்கள், தகாத கூட்டுறவுகள் தவித்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இது நான் உங்களுக்கு கத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கிற செய்தி, தேவனுடைய வார்த்தை. சோ நட்சத்திரம் விட்டால் பிரகாசிக்கணும். அடுத்தது நம்பர் டூ, அந்த நட்சத்திரம் எது செய்து தெரியுமோ? அந்த நட்சத்திரம் கிழக்கில தோன்றின அந்த நட்சத்திரம் கரெக்டா எங்க கொண்டது விட்ட தெரியுமா? அந்த நட்சத்திரம் சாத்திரிகளை பெத்லேமில பிறந்திருந்த சாத்திரிகளிடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு அது மறைஞ்சு டியூட்டி பினிஷ். நல்ல நெபிகேஷன் பாருங்க, சாத்திரிகளுக்கு அந்த நாளில் நட்சத்திரம் நெபிகேஷனா இருந்தது, டைரக்ஷன் பாடிய காட்டு. கிழக்கில் இருந்து சில சில வேத வியாக்கியம் சொல்றார்கள், கிழக்கேன்னு சொல்லும் பொழுது பாரசீகம், அதாவது ஈரானாக இருக்கலாம் என்று சில வேத வயக்கே சொல்றாங்க. ஈரான்ல இருந்து எருசலேம் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர். யோசித்து பாருங்க, ஒருவேளை அப்படியே இருக்குமா இருந்தா இவ்வளவு நீண்ட தூர பிரயாணத்தை இவங்க கடந்து வர. ஆகவே தேவன் கரெக்டாக அந்த நட்சத்திரத்தை அனுப்பின. எனக்கு இதை விட எனக்கு இந்த சாத்திரியில குறித்து நான் சிந்திக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. இயேசு தேவனுடைய குமாரன்ற வெளிப்பாடு, they had a great revelation from the Lord, from the heaven. என்ன தெரியுமோ, கிழக்கில் இருந்த சாத்திரிகள் புறப்படுறதுக்கு முதலே அவங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பெரிய வெளிப்பாடு என்ன? தேவனுடைய குமாரன் இயேசு மாம்சத்திலே பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். அந்த வெளிப்பாடு கிடைத்தபடியால் தான் அவர்கள் வந்தார். அவர்களை குறித்து பெரிய குறிப்பு நாம பார்க்க முடியல. ஆனால் வழிகாட்ட நட்சத்திரத்தை ஆண்டவர் வழிபாடு கொடுத்தாரு. நட்சத்திர வழிகாட்டு அந்த நட்சத்திரம் என்ன செய்து சாத்திரிகளை கரெக்டா இயேசு இடத்துல, இயேசு வந்த இடத்துல இருந்த இடத்துல கொண்டு விட்டுட்டு போயிட்டு. நாம என்ன கற்றுக்கொள்றோம்? நாம் இயேசுவுக்கு உண்மையான நட்சத்திரங்களாக இருந்தால் மற்றவர்களை, கிறிஸ்துவை அறியாதவர்களை, அஞ்ஞானிகளை கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பி கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகிற மக்களாக நாம காணப்படும். நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக மாற, யாரோ ஒருவர் நமக்கு சத்தியத்தை சொன்னார்கள், அறிந்து கொண்டோம், இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், கிறிஸ்துவை நம்ம நடத்தியிருக்கிறோம். அதுபோல நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் மற்றவங்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்து கொஞ்சம் பேசலாம், நேரம் போதும். ஆனால் சொல்ல வர குறிப்பு என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு உண்மையான சரியான நட்சத்திரமாக இருக்க வேண்டுமா இருந்தால் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவளாக இருக்கும், கிறிஸ்துவண்டை திருப்புறவளாக இருக்கும், கிறிஸ்துவண்டை நடத்துவளாக இருக்கும். எனக்கு நேராக அல்ல, மனுஷருக்கு நேராக திருப்புறவளாக அல்ல, எனக்கு நேராக மனுஷன் திருப்ப கிறிஸ்துவின் பக்கமாக, நான் என்ற ஊழியத்தினாலும் வாழ்க்கையினாலும் கிறிஸ்துவின் பக்கமாக ஜனங்களை நான் திருப்பாவா விட்டால் நான் ஆண்டவருக்கு உண்மையான ஒரு ஊழியக்கான இருக்கவே முடியாது. என்னை கடவுளுக்கு உண்மையாக உண்மையாக சொல்றேன். அது உலக பேரையே பார்த்துட்டு போனேன். காலம் ஆண்டவர் மோசி, என் வீட்டிலே எங்கும் வீடு சபையில் எங்கும் உண்மையுள்ளவன், he is so faithful every corner of the church. What a beautiful witness has given by the Lord about him. அந்த கபடி மோசே குறித்து தேவன் சொன்ன அருமை, என்னுடைய வீட்டில் சபையில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை
கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பன. யோவான் அதான் யோவான் அதான் செஞ்ச. நாமும் மற்றவர்களை நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய வார்த்தையினாலும் மற்றவர்களை கிறிஸ்துவின் பக்கமா, ஐயா அம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செய்து உங்களுடைய வார்த்தையினாலும் உங்களுடைய வாழ்க்கையினாலும் கிறிஸ்துவோடு இருக்கிற மக்களை ஐ மீன் இடறி போகவோ அல்லது அவர்கள் தவறி போகவோ அல்லது கிறிஸ்துவை விட்டு தூரமா போற தயவு செய்து ஒரு வார்த்தையும் சொல்லாதீங்க, கதையாதீங்க, காரியங்களையும் செய்யாது, கத்தருமா கையெடுத்து கேட்கிறேன் உங்களை தயவு செய்து கடவுள் கும்பா. அவர்கள் பெறுமதி வெளியேறப்பட்டது, இயேசு ரத்தத்தினால மீட்டிருக்கிறார். வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறவர்கள் வெளியேறப்பட்டவர்கள் பாருங்கள், அருமையான தேவட பிள்ளைகள் ரத்தத்துக்கு கிரியமாக கொல்லப்பட்டீர்கள், அவை நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இடையே சொல்லிட்டு கவனிங்க, எனக்கு இப்படி வித்தியாசமான சிந்தனைகள் போடுவது என்ன சொல்லுங்க. மார்க்கெட்டுக்கு எனக்கு உங்களுக்கு சபைக்கு போதும், எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு குடும்பத்தை நான் பார்க்கணும், அதை கவனிங்க. அடிக்கடி மார்க்கெட்டு போய் சாமான் வாங்கிட்டு அங்கே போனால் எனக்கு அந்த மார்க்கெட்டுக்கு சாமான எடுக்க யோசிப்பேன். இந்த பொருள் ஒரு பொருள் மார்க்கெட்டில் இருக்கும் வரைக்கும் மார்க்கெட்டுக்கு உரியவர்களுக்கு சொந்தம், சரிதானே. ஆனால் அந்த பொருளுக்கு நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், அதுக்கு பிறகு அவங்களுக்கு சொந்தம் இல்லை, அதை எனக்கு சொந்தம். நான் சொல்றதுக்கு புரியும் நினைக்கிறேன், ஒரு பொருள் மார்க்கெட்டில் இருக்கும் வரைக்கும் அந்த மார்க்கெட் ஓனருக்கு சொந்தமாக இருக்கல, ஆனால் நான் அதற்குரிய கிரியத்தை விலையை கொடுத்து வாங்கின பிற்பாடு அது மார்க்கெட்டுக்குரியவனுக்கு அல்ல, அவனுக்கு இல்லை, அது எனக்கு சொந்தம். இது போல ஏற்கனவே நாம் ஒரு காலத்தில் பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் இயேசு தட ரத்தத்தை விலையாக கொடுத்து என்னையும் முன்னையும் மீட்டிருக்கிறாரு. இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்து ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். ஆகவே மற்றவர்களை கிறிஸ்துவண்டு நடத்தும், ஏண்டா கிறிஸ்துதான் ஜீவன். ஆகவே அறியாமல் அழிந்து போகிற ஜனங்கள், பாவத்தில் புரண்டு கொடுக்கிற ஜனங்கள், நரகத்துக்கு நேராக இருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவண்டை திருப்பு திருப்பு சுவிசேஷத்தை சொல்லு. இதுக்கெல்லாம் நாம காரணம் காட்டுகிற, அவர் எனக்கு உதவி செய்யலை, இவர் எனக்கு உதவி செய்யலை, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படியெல்லாம் நாம காரணம் காட்டி கொண்டிருக்க விட. ஏன்னா ரஞ்சிக்கப்பட்டாலே எனக்கு ஒருத்தர் சொல்லலை, சுவிசேஷம் சொல்லுங்க, வீடு வீட ஏறி கடவுள் நான் சொல்றேன், எத்தனை வேடு இறங்கிருப்ப தெரியும். எனக்கு சேர்ச்சி உதவி செய்யலை, காசு வந்து எனக்கு டிராவலிங் அனுப்பவும் காசுல இருந்து 120 மார்க்குக்கு பேன் கைவ் பண்ணி ரெம்ஷெட்டுக்கு ஆக்களை கூட்டிட்டு போயிரு. ஆரம்ப நாக்கு சபை ஒரு வாரத்துக்கு முதல்ல அது எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லை. அவ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவனை போய் கெஞ்சே வாரா 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 ஓடுறான், அவர் மாதிரி என்ன செய்யறாங்க வரும் அவன் ஓடு அந்த இடைக்கு அவனும் கட்சிக்கப்பட்டு. எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளை நம்மள முடிந்த அளவுக்கு நாம இதுக்கு நாம போய் அதை குறைச்சி இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, சபை சரியில்லை, எனக்கு உதவி செய்யலை, அது அப்சரி இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் நாம ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுங்க. உனக்கு இருக்கிறத செய்யக்கூடியதை செய்யப்பா, உன்னால முடிஞ்சதுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியதை சொல்லு, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஆதாயப்படுது, கர்த்தர் நமக்கு பலன் அளிப்பார்.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
இது மூன்றாவது குறிப்பு நான் சொன்னதுபடி நட்சத்திரம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கு தெரியுமா, ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்கி இருக்கிறது. என்ன அருமையான காரியம் பாருங்க, இந்த நட்சத்திரம் செய்த மூன்றாவது காரியம் நல்லா கவனிங்க, சாஸ்திரிகளை சந்தோஷப்படுது. எப்படி இருக்கு ஆய்வேசாத நட்சத்திரம் சாஸ்திரிகளை அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்திருக்காங்க. இதுல இருந்து நாம முடிங்க, இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ற என்ன தெரியுமா, கவனிங்க கவனிங்க கேளுங்க, நட்சத்திரத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள மூன்றாம் காரியம், மற்றவர்களுடைய சந்தோஷ வாழ்வுக்கு ஏதோ ஒரு விதத்துல சகாயரா இருக்கு, உதவி செய். மாறாக சந்தோஷமாக இருக்கிறவர்களை கெடுத்துடக்கூடாது, மற்றோட சமாதான வாழ்வுக்கு நாம ஒரு இடைஞ்சலாக மாறிடக்கூடாது. ரோமர் கடிதம் 12:15 இப்படியா சொல்றது, ரோமர் 12:15 சந்தோஷப்படுகோடு சந்தோஷப்படுகிற அழுகிறவுடைய அழுகிற செத்தவுடன் சொன்னா அங்க போய் அழுகிறதுக்கு பலர் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நடக்கின்ற அதை நாமும் அவங்களோட போய் நின்று சந்தோஷமாக ஏற்று கழிவுறதுக்கு நமக்கு இலக்குகள் மன இடம் கொடுக்குதோ, அல்லது மற்றவர்கள் உயர்த்தப்படும் பொழுது, மற்றவர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படும் பொழுது, அல்லது மற்றவர்களால் மெச்சிக்கொள்ளப்படும் பொழுது என் நிலை எப்படி இருக்கு? தாவீது சபல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இப்படி சொன்ன உடனே அவனுக்கு இரைச்சல், அதுவே அவருடைய வீழ்ச்சிக்கு அத்திவாரமாயிற்று. அதே அவனால ஜீவன் எனக்கு 1000, அவனுக்கு 10,000 கொடுத்தார். வேதத்தில் 10,000 வேண்டாம், 16,000 எடுத்துறாதீங்க, அது 10,000. அல்ல கவனிங்க, எனக்கு 1000, அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க. இன்னும் ராஜா ராஜரீகம் மாத்திரம் என்ன இருக்குது? அந்த நேரத்தில் இருந்து எரிச்சல் அடைந்தான், காய்மகாரமாக பார்த்தான். அதுவே அவருடைய வீழ்ச்சிக்கு ஆரம்பம். படிப்படியாக அவன் கடைசியா தேவன் அவனை விட்டுனீங்க. முடிவு வீட்டில கிடந்து தொங்கி, குட்டு வீடா கிடந்து தொங்கிட்டு, ஐயோ வேதனையா இருக்கு. அவளுக்கு என்னை கூப்பிட்டு என்னை கொண்டுடுங்க. அருமையான தேவோட பிள்ளைகளை, மற்றவர்களுடைய சந்தோஷ வாழ்வுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி செய். மற்றவர்கள் நல்லா இருந்தா அதை பார்த்து நாம பொறாமப்படக்கூடாது. மற்றவர்கள் நம்மளும் பார்க்க நல்லா இருந்தா அதை கண்டு ஏன் நமக்கு எரிச்சனா? ஆண்டவர் அவங்களை அப்படி வச்சிருக்கிறாரு. ஒருவேளை அவர்களை போல என்னால் வாழ முடியலையா? கத்தாவே நீ பாத்துக்கணும், என்ன நீ எப்படி வச்சிருக்க விரும்புகிறோ அப்படிதான் இருக்கேன். நான் உனக்கு முன்பாக எப்படி இருக்கணும் அப்படிதான் இருந்துடணும். ஏன்னா கத்தருக்கு முன்பாக குற்றமற்றவளாக அவர் வாழும் பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக, கரை திரை அற்றதாக காக்கப்படுவதாக. தேவோட பிள்ளைகளே பேசலாம், பட் நமக்கு கண்ட்ரோல் பை த டைம். அந்த கவனி நட்சத்திரம் சொலிக்கும், நட்சத்திரம் பிரகாசிக்கும். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு நட்சத்திரம் தான், பிரகாசி பரிசுத்தவர் நீதி உள்ளவர். அடுத்தது நட்சத்திரம் சாத்திரிகளை கிறிஸ்துவ நடத்தி, நாமும் மற்றவர்களை கிறிஸ்துவிடத்தை நடத்தணும், கிறிஸ்துவ பக்கமாக திறப்பணும். மூன்றாவது அந்த நட்சத்திரம் சாத்திரிகளை சந்தோஷப்படுத்தும், நாமும் மற்றவருடைய சந்தோஷ வாழ்வுக்கு, சமாதான வாழ்வு, நன்மையான வாழ்வுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம உதவ. ஸ்தோத்திரம், அல்லேலூயா.